உங்களுடைய வேத புத்தகத்துல ரெண்டு ராஜாக்கள் இரண்டாவது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ரெண்டு ராஜாக்கள் இரண்டாவது அதிகாரம் இந்த கால வேளையில நம்ம சிந்திக்க போறோம். இந்த அதிகாரமும் அந்த இரண்டாவது அதிகாரமும் நாம கடந்த வாரம் பார்த்த முதலாவது அதிகாரத்தை போலவே ரொம்பவும் அதிரடியாக ஆரம்பிக்கிறது. முதலாவது அதிகாரத்துல ஆகாப் மடிந்தான் என்று அந்த அதிகாரம் ஆரம்பித்ததை பார்க்கிறோம். இந்த அதிகாரம் எலியா பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ள போகிறான் என்று ஆரம்பிக்கிறது. உண்மையிலேயே ஒரு சினிமாவிலேயோ அல்லது நாடகத்திலேயோ காட்சிகள் மாறி மாறி வருவது போலத்தான் ரெண்டு ராஜாக்கள் நூலில் நடக்கிற விஷயங்களை நம்ம பார்க்கிறோம். எலியா அப்படி பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ள போவது பற்றி அன்னைக்கு அது எல்லாருக்கும் தெரிந்த விஷயமாக இருந்தது. ஏன்னா தீர்க்கதரிசியினுடைய புத்திரர்கள் அடிக்கடி வந்து எலிசா கிட்ட அதை சொல்றத பார்க்கிறோம். ஆகவே அது ஒரு சீக்ரெட்டா இருந்த விஷயம் அல்ல. அது மூணாவது வசனம், ஐந்தாவது வசனம், ஒன்பதாவது வசனம், இந்த மூணு வசனங்கள்லயும் நம்ம திரும்ப திரும்ப வாசிக்கிறோம். ஆனா எலிசா அவர்களை பத்தி பார்த்து சொல்லுகிறார், நீங்க சும்மா இருங்கள் என்று. ஏன்னா இத பத்தி யாருமே வெளிப்படையா பேசுவதற்கு விரும்பவில்லைன்னு அங்க காண முடிகிறது. இந்த இடத்துல ஒரு அமைதியான ஒரு டென்ஷன் இருப்பதை நாம பார்க்கிறோம். கர்த்தர் அன்னைக்கு இஸ்ரவேல்ல விசுவாசித்திருந்த தொகையினர் மத்தியில ஒரு அமைதியின்மை இருப்பத பார்க்கிறோம். முக்கியமா இந்த விஷயத்தை பத்தி அதுக்கு காரணம் இருந்தது. எலியா இஸ்ரவேலில் அத்தனை முக்கியமான ஒரு மனிதனாக இருந்திருக்கிறார், அதுதான் அதுக்கு காரணம். அவர் இப்ப போக போகிறார், அது அவர்களுக்கு கஷ்டமாக இருந்தது, ஏற்றுக்கொள்ளுவதற்கு கஷ்டமாக இருந்தது. பன்னெண்டாவது வசனத்துல எலிசா சொல்லி இருப்பது எந்த அளவுக்கு எலியா நாட்டில் மதிக்கப்பட்டவராக இருந்தார் என்பதை காட்டுகிறது. என் தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்று புலம்பினான் என்று வாசிக்கிறோம். ரதமும் குதிரையுமாய் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்று எலிசா சொல்லி இருப்பது எலியாவை பற்றி தான். ரதமும் குதிரையும் போர் வீரர்களோடும் படைகளோடும் சம்பந்தப்பட்ட வார்த்தை பிரயோகம். இதிலிருந்து என்ன தெரிகிறது? எலியா நாட்டில் இருப்பது ஒரு பெரும் படையே அந்த நாட்டோடு இருப்பது போலத்தான் இருந்திருக்கிறது. அந்த நாட்டுக்கே ஒரு பெரிய பாதுகாப்பு படையை போல எலியா இருந்திருக்கிறார். ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம் மாதிரி எலியா இஸ்ரவேலுக்கு இருந்திருக்கிறார். யாரோ ஒருவர் சொல்லி இருக்கிறார், யாரோ ஒருத்தர் சொல்லி இருக்கிறார், எலியா இருப்பது பல மடங்கு போரணிகள் இருப்பது போலத்தான் என்று. ஆனா இப்ப நம்ம வாசித்த பொழுது நம்ம பார்க்கிறோம், இஸ்ரவேலுக்கு பாதுகாப்பாக இருந்த அந்த டிஃபென்ஸ் சிஸ்டம் போக போகிறது. நாட்டில் பாகாலின் காலை பிடித்துக் கொண்டிருந்த கூட்டத்துக்கும் தீர்க்கதரிசிகளை கொன்று குவிக்கின்ற வெறித்தனம் கொண்டிருந்த கூட்டத்துக்கும் மத்தியில அன்னைக்கு எலியா இருந்தார். அந்த எலியா இப்பொழுது எடுத்துக்கொள்ளப்பட போகிறார். இஸ்ரவேல்ல மிஞ்சியவர்களாக மீதமானவர்களாக இருந்த கர்த்தரின் மக்கள் இனி என்ன செய்ய போறாங்க? அவர்கள் எப்படி இனி நாட்டில் தொடர்ந்து வாழ்க்கை நடத்துவது? இப்ப ஒரு சகாப்தமே ஒரு முடிவுக்கு வரப்போகுது. தேவ ராஜ்யத்துல ஒரு பெரிய மாறுதல் ஏற்பட போகிற ஒரு கட்டத்துல இருக்கிறோம். சிங்கம் இல்லாமல் போகிற நாள் வரப்போகிறது. அது வருகிற பொழுது என்ன செய்ய போகிறோம்? அமெரிக்காவில் பிரசிடென்ட்களாக அவர்கள ஒருவராக இருந்தவர் தான் ரொம்ப காலத்துக்கு முந்தி தியோடோர் ரூஸ்வெல்ட். அந்த தியோடர் ரூஸ்வெல்ட்டினுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை ஒரு வேத விளக்க உரையாளர் குறிப்பிட்டிருக்கிறார். 1912 அக்டோபர் மாதத்துல மில்வாக்கியின் ஒரு இடத்துல நடந்த ஒரு கூட்டத்தில் பேசுவதற்காக அவர் போயிட்டு இருந்தார். அவர் கார்ல ஏறி கொண்டிருந்த பொழுது அவரை ஒருத்தன் துப்பாக்கியில சுட்டுருக்கிறான். பக்கத்தில் இருந்த எல்லோருமே உடனடியாக அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறதுக்காக அவரை வற்புறுத்தினார்கள், அந்த நடவடிக்கை எடுத்தார்கள். ஆனா ரூஸ்வெல்ட்டோ அதுக்கு இடம் கொடுக்கல. அவர் கார்ல ஏறி கூட்டம் நடக்கிற இடத்துக்கு போகிறபடி எல்லாரையும் வலியுறுத்தி இருக்கிறார். அந்த கூட்டம் நடந்த இடத்துக்கு வந்த உடனே அந்த கூட்டத்தில் இருந்த மக்களை பார்த்து அவர் சொன்னாராம், நான் ஒரு நீண்ட பிரசங்கத்தை, ஒரு நீண்ட ஒரு செய்தியை கொடுக்க போகிறேன், ஆகவே நீங்க எல்லாம் ரொம்ப அமைதியா இருந்து அதை கேட்கணும்னு சொன்னாராம். உடனே என்ன செய்தாரு, தன்னுடைய கோட்டுக்கு உள்ளறையில ரத்தம் கொட்டி கொண்டிருந்த பொழுதும் அதுல இருந்து தன்னுடைய பேசுவதற்காக வைத்திருந்த அந்த பேச்சு தாள்களை எல்லாம் வெளியில எடுத்து அன்னைக்கு 1.5 மணி நேரம் அவர் பேசி இருக்கிறார். அதுக்கு பிறகுதான் அவர் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருந்திருக்கிறார். ரூஸ்வெல்ட் அதுக்கு பிறகு 1919 இறந்து போனார். அவர் இறந்த பொழுது அவருடைய கடைசி மகன் ஐரோப்பாவில போர்க்கடமைகளில் ஈடுபட்டு கொண்டிருந்த தன்னுடைய சகோதரர்களுக்கு ஒரு செய்தி அனுப்பியிருக்கிறார். அப்பா இறந்த செய்தி அனுப்பியிருக்கிறார். அந்த செய்தி இதுதான், சிங்கம் இறந்து விட்டது அப்படின்னு அந்த செய்தி இருந்திருக்கு. ரூஸ்வெல்ட் அன்னைக்கு அமெரிக்காவில ஒரு சகாப்தமா இருந்திருக்கிறார், ஒரு சிங்கம் மாதிரி இருந்திருக்கிறார். இந்தியாவில மகாத்மா காந்தி இறந்த பொழுதும் அப்படித்தான் மக்கள் நினைச்சிருப்பாங்க. ஏன்னா நாட்டையே ஒன்னா கொண்டு வந்து கட்டி இருக்கிற ஒரு கயிறு மாதிரி காந்தி அன்னைக்கு இருந்திருக்கிறார். அப்ப அவர் சிங்கம் போய்விட்டதுன்னு தான் மக்கள் நினைச்சிருப்பாங்க. என்ன பொறுத்த அளவுல இந்திய வரலாற்றுல இந்திரா காந்தியும் அப்படித்தான் இருந்திருக்கிறார். பிரிட்டன்ல மார்கரெட் தச்சர் ஒரு பெரிய பிரைம் மினிஸ்டர், அமெரிக்காவில அதுக்கு பிறகு வந்த ரொனால்ட் ரீகன், இவங்களெல்லாம் இந்திரா காந்தி நினைவுபடுத்துகிறார். அவங்க போலவே அவர் ஒரு பெரிய தைரியசாலி, உண்மையிலேயே ஒரு திறமை வாய்ந்த ஒரு தலைவர். அவர் இறந்த பொழுது ஒரு சகாப்தமே இந்தியாவில் மடிந்ததுன்னு எத்தனையோ பேர் நினைச்சு பார்த்திருப்பாங்க. இப்ப இங்க இந்த 2வது அதிகாரத்துல எலியா எடுத்துக்கொள்ளப்பட போகிறார். ஒரு சிங்கம் போக போகுது, என்ன செய்ய போறாங்க? அந்த தீர்க்க தரிசிகள் புத்திரர்கள் மத்தியில இதன் காரணமாக ஒரு அமைதியின்மை இருந்தது. எலிசாவுக்கும் கூட அது ரொம்ப விருப்பமா இருக்குல்ல, அதனாலதான் ஒண்ணுக்கு மேல் தடவிகளா எலியாவை பார்த்து நீங்க போறத நான் விட போவதில்லைன்னு அவர் சொல்லி இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இப்ப இந்த இடத்துல இந்த 2 ராஜாக்கள் நூலை பற்றி வேத விளக்க உரையாளர் மத்தியில் ஒரு பிரச்சனை இருந்திருக்கு. இந்த 2வது அதிகாரத்தை அவங்க ஒரு இடைச்செருகளா பாக்குறாங்க. அதாவது இந்த 2 ராஜாக்களை எழுதியவர் இதை எழுதல, இது ஒரு இடைச்செருகல்னு அவங்க சொல்றாங்க. அதுக்கு என்ன காரணம், எல்லாரும் இல்ல கொஞ்சம் பேர், அதுக்கு காரணம் என்ன இருக்கிறது? அதுக்கு காரணம் இங்க பாத்தீங்கன்னா எலியாவை வந்து ஒரு பெரிய சுழல் காற்று மேல கொண்டு போறது, அதுக்கு பிறகு அதுக்கு அது நடக்கிறதுக்கு முன்பு எலியா தன்னுடைய சால்வைய தண்ணியில அடிச்சு அது ரெண்டா பிரியிறது, எலியா அப்படி எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு மேல போன பிறகு எலிசா அவருடைய சால்வையை பயன்படுத்தி தண்ணீரை அடிக்கிறதெல்லாம் வாசித்து இதெல்லாம் மனுஷன் நம்புற கதையா, இதெல்லாம் ஒரு ஃபிக்ஷன், அதாவது ஒரு வரலாற்று நிகழ்ச்சி அல்ல, ஒரு கதை, யாராவது இதை செருகி இருக்கிறாங்கன்னு சொல்லுவான். வேறு சிலர் இது ஒரு கர்ண பரம்பரை கதை, வேதத்தில் இருக்கிற இந்த மாதிரி நிகழ்ச்சி எல்லாம் நம்ம வரலாறா பார்க்க கூடாது, அது ஒரு லெஜண்ட், ஒரு கர்ண பரம்பரையாக வந்தது நமக்கு. ஆகவே அதுல ஒரு பாடம் இருக்கு, பாடத்தை படிச்சுக்கிட்டு இதெல்லாம் மறந்துடணும் அப்படின்னு சிலர் சொல்றாங்க. வேறு சிலர் இதுல காணப்படுகின்ற அற்புதங்களை எல்லாம் நம்ம அற்புதங்களாகவே பார்க்க கூடாதுன்னு சொல்றாங்க. ஏன்னா இதெல்லாம் நம்ம காலத்துக்கு பொருந்தி வர்றதா இல்ல. இப்படி எல்லாம் ஒரு ரதமும் குதிரையும் மேல போனது, சுழல் காத்து ஒண்ணு சுத்தி அதெல்லாம் போனதுன்னு சொன்னா 10 வயசு பையன் கூட நம்ப மாட்டான் நம்ம காலத்துல. அப்படின்னு இந்த காலத்துக்கு உதவாததாக இருக்கிறதுன்னு அவங்க சொல்றாங்க. இப்ப நீங்க வந்து இந்தியாவில எந்த இறையியல் கல்லூரிக்கு போனாலும், எந்த யூனியன் பப்ளிக் செமினரி பேரடூன் அங்கங்க எதுக்கு போனாலும், சிலாம்பூர் எங்க போனாலும், அந்த நூல் நிலையத்துக்கு போய் 2 ராஜாக்கள் 1 ராஜாக்கள் என்ன விளக்க உரை வச்சிருக்கிறாங்க காமன்ட்ரிஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா, இப்ப நான் சொன்ன மாதிரிதான் அங்க இருக்கும். ஏன்னா வேதத்தை வேதமா பாக்குற கண்ணோட ஒரு இறையியல் கல்லூரி இந்தியால பார்க்க முடியாது. நாம வேதத்தை அப்படி பார்க்க கூடாது, நம்ம காலத்துக்கு பொருந்தி வரணும்னு பார்க்க கூடாது. தேவன் தேவனுடைய சத்தியம், அது கர்த்தர் பேசுகின்ற அவருடைய வார்த்தைகள், அதுல அவர் சொல்லுகின்ற போதனைகள் மட்டுமில்ல, அதுல விளக்கப்பட்டிருக்கிற அத்தனை வரலாறுகளும் அத்தனை விஷயங்களும், அது நம்ம உலகத்தை பற்றி இருந்தாலும் அவை உண்மையானவை. அது எல்லாம் இடைச்சேறுகள் இல்லாட்டி கண்ண பரம்பரை கதைகள், யாரோ திணிச்சதுன்னா பாக்குற நேரம் நம்ம கண்ணும் இருதயமும் தான் குளறுபடியாக இருந்து இந்த உலகத்தை அடிப்படையில் அதை பார்க்கிறோம்னு நம்ம புரிஞ்சுக்கணுமே தவிர, வேதம் அப்படிப்பட்டதல்ல. வேதம் கர்த்தருடைய வார்த்தைன்னு மதிக்கிறவங்க கர்த்தருக்கு தெரியாத உண்மைகள் இல்ல, கர்த்தருடைய வல்லமையால அவர் முன்னோக்கியும் பார்க்கிறவர் தென்னோக்கியும் பார்க்கிறவர்லாம் தெரிஞ்சு சரியாகத்தான் எழுதியிருக்கிறாருன்னு நம்புவாங்க. அது கர்த்தருடைய மக்கள் வேதத்தை வேதமா பார்க்கணும், உலகத்தான் பாக்குற மாதிரி பார்க்க கூடாது. இப்ப இதுல வருகின்ற இந்த 2வது அதிகாரத்துல வருகிற நிகழ்ச்சிகள் எல்லாம் 3 நகரங்களை சுத்தி நடக்குது. பெத்தேல்ல ஆரம்பிக்குது, அப்புறம் எரிக்கோ, அப்புறம் யோர்தான். அது எலியாவும் எலிசாவும் அப்படித்தான் போறாங்க. பெத்தேல்ல இருந்து எரிக்கோ போயிட்டு அங்க இருந்து யோர்தானுக்கு வராங்க. யோர்தானுக்கு தான் அந்த சால்வையை அடிச்சு அது ரெண்டா பிரிஞ்சு, பிறகு எலியா எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு, உயர் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு என்ன நடக்குது? அந்த யோர்தான்ல இருந்து எலிசா எரிக்கோவுக்கு போறாரு, பிறகு பெத்தேல்ல போய் முடியுறாரு. ஆக இங்க நம்ம என்ன பாக்கிறோம், ஆரம்பத்துல பெத்தேல்ல ஆரம்பிச்ச இந்த வசனம், 2வது அதிகாரம் 1வது வசனம், இங்க கடைசியில அந்த அதிகாரத்துக்கு வருகிற பொழுது அது பெத்தேல்ல தான் போய் முடியறத பாக்கிறோம். ஆகவே பெத்தேல்ல இருந்து யோர்தானுக்கு வந்து, யோர்தான்ல இருந்து மறுபடியும் இது பெத்தேலுக்கு போய் முடியுது. இத சுத்தி ஒரு இந்த வரலாறு, இந்த இந்த ஜியோகிராபிக்கல் செட்டிங்னு சொல்லுவோமே, அந்த பூலோக அம்சங்கள் வந்து இதுக்கு நமக்கு உதவியாக இருக்கிறது. இது ஆண்டவர் தான் இப்படி இதை அமைத்து கொடுத்திருக்கிறார். ஆக இதை எழுதினவர் இத காரணத்தோடு தான் எழுதி இந்த இடத்துல வச்சிருக்கிறார். உண்மையிலேயே 1வது அதிகாரத்தை நீங்க வாசிச்சு ஆகாபினுடைய மரணத்தோட, அங்க அகசியார் மரணத்தோட அது முடியுது. நீங்க அப்படியே 3வது அதிகாரத்துக்கு போனா அங்க அதுக்கு பிறகு அரசனா வந்தவனோட அது ஆரம்பிக்கு. இந்த 2வது அதிகாரம் இந்த நூல்ல இல்லாம இருந்திருந்தா பிரச்சனையே இல்லாம இருந்திருக்காரு, அப்படியே ஓடிக்கிட்டு தான் இருந்திருக்கும். இருந்த பொழுதும் அது இருப்பதற்கு காரணம், இத கர்த்தர் அந்த எழுதியவருக்கு அவரை வழி நடத்தி எந்த இடத்துல இருக்குமாறு பார்த்து கொண்டிருக்கிறார். இது ஒரு முக்கியமான அதிகாரம், தேவனுடைய மக்களை பொறுத்த அளவுல இது ஒரு முக்கியமான அதிகாரமாக இருக்கிறது. அதுதான் இனி நம்ம இதுல நம்ம பார்க்கணும். இப்ப 7-15 உள்ள வசனங்களையும் நம்ம பார்க்கிற பொழுது அந்த வசனங்கள் நமக்கு என்ன தெரிவிக்கிறது? நம்ம ஆளுகின்ற கர்த்தர் வல்லமையோடு நம்பத்திலும் இன்று இருக்கிறார் என்பத இந்த வசனங்கள் காட்டுகிறத பார்க்கிறோம். இங்க எலியா போறதுக்கு நேரம் வந்துருச்சு. எலியா சொல்லுகிறார் 2வது வசனம், நீ இங்கேயே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார். எலிசா அதுக்கு, நான் உங்களை விட மாட்டேன், அப்படின்னு சொல்றார். இருந்த பொழுது அவர்கள் பெத்தேலுக்கு போனார்கள். அப்ப தீர்க்கதரிசிகள் வந்து எலிசா இடத்துல பேசி இந்த இப்படி போக போறது தெரியுமான்னு பேசுறதெல்லாம் நம்ம அங்க பாக்குறோம். ஏழாவது வசனத்துக்கு வந்தா தீர்க்கதரிசிகளின் புத்திரர் 50 பேர் போய் தூரத்தில் பார்த்து கொண்டு நின்றார்கள். அவர்கள் இருந்தது இருவரும் யோதான் கரையில். அப்படின்னா என்ன நடந்திருக்கு, பெத்தேல்ல இருந்து அவங்க எரிக்கோ போய் இங்க யோதானுக்கு வந்துட்டாங்க. அப்ப யோதான் கரையில தான் இந்த நிகழ்ச்சி நடக்கிறது. அந்த யோதானுக்கு வந்த பொழுது அந்த ஆற்றங்கரையில எலியா, தீர்க்கதரிசியான எலியா, தன்னுடைய சாவையை எடுத்து முறுக்கி அதை தண்ணீர்ல அடிக்கிறார்னு பாக்குறோம். அப்படி அடித்த உடனேயே தண்ணீர் ரெண்டாக பிரிந்தது. அப்ப தண்ணீர் பிரிந்த பிறகு அவர்கள் இருவரும் அந்த ஆற்றில நடந்து அக்கறைக்கு போனார்கள் அப்படின்னு பார்க்கிறோம். இது வந்து எப்படி கர்த்தர் வல்லமையோடு கூட வனாந்தரத்தில் இருந்த இஸ்ரவேலர்களை அவர் கானானுக்கு அழைத்து போகிறது. அங்க இருந்த அந்த ரெட் சி செங்கடலையும் கூட இதே மாதிரி வல்லமையோடு பிரித்ததை வேதத்துல வாசிக்கிறோமா இல்லையா, அதை இது நினைவுபடுத்துகிறதாக இருக்கிறது. ஆகவே அவள் அக்கறைக்கு போனார்கள். அவள் அக்கறைக்கு போன பிறகு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்னன்னு கேக்குற. அப்ப எலிசாவுடைய விருப்பம் வந்து, அதாவது உம்மிடத்துல இருக்கின்ற ஆவியின் வரம் எனக்கு 2 மடங்கா கிடைக்கணும். அப்படி கேட்டது எலியாவுக்கு பிடித்திருந்தது. ஆகவே எலியா அப்ப எலிசாவை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்பட போகிற பொழுது நீ என்னை பார்க்க முடியுமானால், உன்னுடைய கண்ணால் என்னை காண முடியுமானால் அது உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாதுன்னு சொல்ற. அப்ப அவர்கள் பேசிக்கொண்டு போகிற பொழுது அங்க என்ன பாக்குறோம், 11வது வசனத்துல அக்னி ரதமும் அக்னி குதிரைகளும் அவளுக்கு நடுவே வந்து ரெண்டு பேரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்துக்கு கொண்டு போகப்பட்டது அங்க பாக்குறோம். அப்ப எலிசா அதை பார்த்து கதர்றார், என் தகப்பனே தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாக, அதாவது ஒரு பெரிய படையை போல இருந்தவரே அப்படின்னு சொல்லி அவன் புலம்புகிறான். அவனை அப்புறம் காணாமல் தன் வஸ்திரத்தை பிரித்து ரெண்டாய் கிழித்தான். அதுக்கு பிறகு பாக்குறோம் எலிசாவின் மேலிருந்து அந்த கீழே விழுந்த சால்வையை இவர் எடுத்துக்கிறார், எலிசா எடுத்துக்கிறார். அதை எடுத்துக்கிட்டு திரும்பி போயிட்டு யோகான் கரையில இருந்து எலியாவின் மேல் இருந்து கீழே விழுந்த சால்வையை பிடித்து எலியாவின் கர்த்தரா தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி அவர் அந்த சால்வைய தண்ணீர் அடிக்கிறார். அந்த தண்ணீர் உடனே 2 பக்கமாக பிரிந்ததால எலிசா அக்கறைப்பட்டான் இக்கரைப்பட்டான்னு பாக்குறோம். அதெல்லாம் தீர்க்கதரிசியின் புத்திரர் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப இங்க ஒரு பெரிய அருமையான காரியத்தை வேதம் நமக்கு விளக்குகிறது. கர்த்தர் எவ்வளவு பெரியவர், எத்தனை வல்லமையானவர் நீங்க பார்க்கிறது. எத்தனையோ தடவை சொல்லி இருக்கிறேன், எலியாவும் எலிசாவும் எங்க இருக்கிறாங்களோ அங்க ஆண்டவர் இருக்கிறார். அவர் ஆண்டவரால் தயார் செய்யப்பட்டு அவரால் அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசிகள். ரெண்டு பேருமே இஸ்ரவேல்ல முக்கியமான தீர்க்கதரிசிகள். அவள் இருந்த இடத்துல தான் தேவ வசனம் இருந்தது. எங்கு அந்த காலத்துல தீர்க்கதரிசிகள் இருந்தார்களோ அங்கு தேவ வசனம் இருந்தது. எங்கு தேவ வசனம் இருந்ததோ அங்கு ஆண்டவர் இருந்தார். எங்கு தேவ வசனத்தை மக்கள் விசுவாசித்தார்களோ அவர்களோடு தேவன் இருந்தார். இதை நம்ம மறக்க முடியாது. இதே தான் புதிய ஏற்பாட்டிலையும். ஆனா இன்னைக்கு நமக்கு தீர்க்கதரிசிகள் இல்ல, வேதம் மட்டும்தான் இருக்கு. அங்க யார் எதை பார்க்கணும், கர்த்தருடைய வல்லமையை பார்க்கணும். ஆண்டவர் எலியாவோடும் இருந்தார், எலிசாவோடும் இருந்தார். இதை நம்ம மறந்து விடக்கூடாது. இந்த இடத்துல இந்த பகுதியில இந்த காட்சிகளை எல்லாம் இவ்வளவு அருமையா இருக்கிறதேன்னு பார்த்து அந்த காட்சிகளுக்கு அங்க நடந்த நிகழ்ச்சிகளுக்கு பின்னால இருக்கிற கர்த்தரை நம்ம மறந்துடக்கூடாது. ஆண்டவர் அன்னைக்கு அவர்களோடு இருந்தார். இஸ்ரவேல் ரொம்ப மோசமான நிலையில இருந்த பொழுதும் அந்த இஸ்ரவேல என்ன மோசமா இருந்தது, அவள் தேவனை விசுவாசிக்கவில்லை, தேவனுடைய தீர்க்கதரிசிகளுக்கு எந்த விதமான மதிப்பும் கொடுக்கவில்லை, உடன்படிக்கையின் தேவனையே அவர்கள் நிராகரித்து வாழ்ந்தார்கள். ஆண்டவரே இல்லாத வெறும் கல்லாகிய பாகால் சேபுவை அவர்கள் ஆராதித்துக் கொண்டிருந்தார்கள். போன தடவை கூட அது பார்த்தோம், கர்த்தருக்கு நாட்டில் அவர்கள் இடம் கொடுக்க மறுத்தார்கள். அது ஒரு மோசமான பாவம். முதலாவது கட்டளையை மீறி கொண்டிருந்தார்கள். நம்ம கடந்த வாரம் பார்த்தோம், ஆண்டவர் சொன்னார் நீ வேற எந்த தேவனையும் வழிபடக்கூடாது. ஆனா அவர்கள் அவருக்கு மதிப்பு கொடுக்கல. இருந்த பொழுதும் இஸ்ரவேல் கர்த்தருடைய நாடு, அவர் உருவாக்கிய நாடு, அவர் ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறார். அந்த உடன்படிக்கையின் அடிப்படையில வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறார். இவங்க இப்படி நடக்கிறாங்க என்பதற்காக கர்த்தர் அந்த நாட்டை விட்டு ஓடி போக முடியாது. ஏதோ அந்த நாட்டு மக்களால் விரட்டப்பட்டவர் மாதிரி, தோல்வி அடைந்தவர் மாதிரி அவர் நடந்துக்க முடியாது. அவர் தேவன், வல்லமை உள்ளவர், இறையாண்மை உள்ளவர். அவருடைய வாக்கு தத்துவங்கள் ஒரு நாளும் பொய்யா போகாது. அவர் என்னென்ன காரியங்களை செய்ய அந்த நாட்டின் மூலமாக தீர்மானித்தாரோ, அந்த வாக்குறுதிகளை கொடுத்தாரோ, அதையெல்லாம் நிகழ்ந்தே தீரும். அதை இங்கு நினைவுபடுத்துகிறார் ஆண்டவர் நமக்கு. இந்த எலியா அன்றைக்கு தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறவனாக இருந்தான். நாட்டுக்கு வந்த பலவிதமான ஆபத்துக்கள் இருந்து அவனை தப்பிவித்தது எலியா. அப்படின்னு சொன்னா அது ஆண்டவர் எலியாவின் மூலமாக அதை செய்தார்னு பாக்குறோம். அதே போலத்தான் இப்ப எலியா போன பிறகு அந்த ஆவியானவர் அந்த வல்லமை எலிசாவு கிட்ட போறத இங்க பாக்குறோம். அது தேவன் அவருடைய வல்லமை எப்பொழுதும் அவர் நம்மோடு இருக்கிறது. இன்னைக்கு நம்ம புதிய உடன்படிக்கை காலத்துல இருக்கிறோம். இன்னைக்கு தேவனுடைய சபை இந்த உலகத்துல இருக்கிறது. அப்ப உண்மையான சபைகள் இருந்து அந்த உண்மையான சபைகள் சத்தியமாக வேதத்தை போதிக்கின்ற போதகர்கள் மூப்பர்களை கொண்டிருந்து நடந்து வந்தால், அந்த சபை மெய்யாகவே ஆண்டவர்கள் சுவாசித்தவர்களை அங்கத்தவர்களாக கொண்டு இருந்து வந்தால், உலகத்தையும் உலகத்து சிந்தனைகளையும் ஒதுக்கி வைத்து கர்த்தரை மட்டுமே நம்பி விசுவாசித்து கர்த்தருடைய வழியிலே நடந்து பரிசுத்தமான சபையாக இருந்து வந்தால் அந்த ஆண்டவர் இருக்கிறார். அந்த சபையை அந்த உலகம் ஒன்னு செய்ய முடியாது. அதுதான் தேவனுடைய சபை. ஆண்டவருடைய வல்லமை அங்க இருக்கிறது. அந்த காலத்துல தேவன் எலிசா எலியா மாதிரி சபை வரலாற்றுல வேறு மக்களே எழுப்பி இருக்கிறார். ஜார்ஜ் விட்ஃபீல்ட் என்ற ஒரு பெரிய மனிதன், அருமையான மனிதன், ஆண்டவர் இங்கிலாந்துல எழுப்பி அவர் ஒரு பெரிய அதிரடி பிரசங்கியாக இருந்தார். மக்கள் ஆயிரக்கணக்கில் கூடி அவரை கேட்டார்கள். அது விடிய காலம் வேலையிலும் அவருடைய பிரசங்கங்களின் மூலமாக அதிரடியான மனந்திரும்புதல் விசுவாசங்கள் எல்லாம் நடந்திருக்கு. ஒரு முறை அவர் எபிரேயர் 9:27 ஒரு வார்த்தை, மனுஷனுக்கு மரணம் ஒரு தடவை சம்பவிக்கும், அதுக்கு பிறகு நியாய தீர்ப்புன்னு எழுதியிருக்கு. யோக்ஷியாவில் நடந்த ஒரு பெரிய கூட்டத்தில் வில்லியம் கிரிம்ஷோன் ஒரு பாஸ்டருடைய சபையில அவர் பேசி இருக்கிறார். அப்படி பேசி அந்த வசனத்தை அவர் அறிவித்த பொழுதே என்ன நடந்தது, ஒருத்தர் செத்து போயிட்டான். வசனத்தை கேட்டு அவனுடைய இருதயம் மாறி இருக்கிறது. அவன் பலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். அவர் மறுபடியும் அந்த வசனத்தை சொல்லி கூட்டத்தை ஆரம்பித்து பிரசங்கம் பண்ண போற நேரம் இன்னொருத்தர் இறந்து போயிட்டான். ஆண்டவர் அன்னைக்கு பயத்தின் மூலமாக மக்களை தன்னோடு இணைத்துக் கொள்வதை பார்க்கிறோம். இந்த கடந்த வாரம் பார்த்தோம், தேவனுடைய மனிதர்கள் அந்த காலத்துல இஸ்ரவேல்ல இருந்தது மட்டுமல்ல, தொடர்ந்து இருக்கிறார்கள். வல்லமையான பிரசங்கிகளை ஆண்டவர் கொடுக்கிறார். அப்படி கொடுத்து சபைக்கு காட்டுகிறார், நான் உன்னோடு இருக்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தைகள் வசனங்கள் சரியான விதத்துல தெளிவாக உண்மையாக பிரசங்கிக்கப்படுகிற பொழுது ஆண்டவர் அங்க இருப்பதை பார்க்கிறோம். ஆனா இஸ்ரவேல் அன்னைக்கு விசுவாசிகள் கொஞ்ச பேர் தான் இருந்தாங்க. அன்னைக்கு தீர்க்க தரிசிகள் ரொம்ப பேர் இல்ல. என்ன ஆகாவும் அவருடைய மகன் எல்லாமே சேர்ந்து தீர்க்க தரிசிகளை அழிக்கிறதான் அவன் குறிக்கோளா கொண்டிருந்தார்கள். இருந்த பொழுதும் கூட அங்க இருந்த தீர்க்க தரிசிகளோடு தேவன் இருந்தார்னு பாக்குறோம். இன்னைக்கு நம்ம காலத்திலயும் சபைகள் எல்லாம் பாக்குற பொழுது நம்ம இனத்துல முக்கியமா நல்ல சபைகள், வல்லமையாக வசனத்தை பிரசங்கிக்கிற போதகர்கள், உண்மையாக சொல்லிக் கொடுக்கிற போதனைகள், ஆத்தும கரிசனை கொண்டு வசனத்தை பாலாக ஊட்டுகிறவர்கள் ரொம்ப இல்லைங்கிறது நமக்கு நல்லா தெரியும். சபைகள்னு பேர் இருக்கிறது, என்னென்னமோ செஞ்சுட்டு போறாங்க, ஊழியக்காரன் பேர் வச்சிருக்கிறாங்க. ஆனா தேவனுக்கு இருக்கிற பயத்தோடு அதை தெளிவா ஒழுங்கா மட்டும் ஒரு சொல்லி கொடுக்கிறவர்கள கைவிட்டு எண்ணி விடலாம். இருந்தாலும் கூட நம்ம ஆண்டவர் நம்மோடு இருக்கிறாருங்கிறத ஒரு சில நல பிரசங்களை கொடுத்து காட்டுகிறார். வசன பஞ்சம் அடியோடு இன்னைக்கு நம்ம இனத்துல இல்ல, பஞ்சம் இருக்குது. ஆனா அந்த பஞ்சத்துக்கு மத்தியிலும் கூட வசனம் போகிற ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் செய்து தந்திருக்கிறார். ஆண்டவர் எப்பொழுதுமே நம்மோடு இருக்கிறார். இந்த நிகழ்ச்சி இங்க வல்லமையாக ஆண்டவர் செய்த காரியம் அந்த தீர்க்கதரிசியின் புத்திரர்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு பலத்தை கொடுத்திருக்கும், எலியாவுக்கு அது எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷத்தையும் ஒரு பலத்தையும் கொடுத்திருக்கும். ஏன் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று கர்த்தர் காட்டுகிறத அங்க பார்க்கிறோம். அதுக்கு பிறகு நீங்க அதுலயே 14வது வசனத்துல பார்த்தா இங்க ஒன்னு படிக்கணும், இன்னொரு பாடம். அதாவது கர்த்தரின் வல்லமை ஒரு காலப்பகுதியோட மட்டும் தொடர்புடையது அல்ல. 14வது வசனத்துல என்ன பார்க்கிறோம், எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சாவியை பிடித்து எலியாவின் தேவன், அதாவது எலிசா, எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். தண்ணீரை அடித்தவுடன் அது இரு பக்கமாய் பிரிந்ததுனாலே எலிசா இக்கரைப்பட்டான் என்று அங்க வாசிக்கிறோம். கர்த்தருடைய வல்லமை என்பது ஒரு காலத்துக்கோடு மட்டும் தொடர்புடையது அல்ல. அதாவது அந்த காலத்துல எலியா இருந்தாரு, எலிசா இருந்தாரு, இப்படியெல்லாம் எங்க ஆண்டவர் இனிமே தீர்க்க தரிசிகளை கொடுக்க போறாரு, வலமையானவர்களை கொடுக்க போறாரு நம்ம நினைக்க கூடாது. வேதத்தை நம்ம ஆரம்பத்திலிருந்து வாசித்து பார்க்கிற பொழுது ஆண்டவர் எழுப்பியவர்கள் அப்படி இருந்திருக்கிறாங்க. அவரை நாம பார்க்கிறோம், மோசையை பார்க்கிறோம், தாவீத பார்க்கிறோம், சாலமோனை பார்க்கிறோம், பிறகு தீர்க்க தரிசிகளை பார்க்கிறோம், திரும்ப ஆண்டவர் யோவான் ஸ்நானனை அனுப்பி வைத்தார். அந்த இருண்ட காலங்களுக்கு பிறகு யோவான் ஸ்நானன் வந்தார், எலியாவை நினைவுபடுத்துகிற விதமாக அவனுடைய உருவமும் உடையும் இருந்தது, அவனுடைய பேச்சு பிரசங்கம் இருந்தது. அதுக்கு பிறகு உலகத்தில் இருக்கின்ற எல்லா பிரசங்கிகளையும் விட மேலான பிரசங்கியான இயேசு கிறிஸ்துவே இந்த உலகத்துக்கு வந்து மனிதனாக பிறந்தார்னு பார்க்கிறோம். அந்த இயேசு கிறிஸ்து மறித்து உயிர்த்தெழுந்து போன பிறகும் கூட அவர் தன்னுடைய அப்போஸ்தலர்களை இந்த காலத்திலே அந்த காலத்திலே உலகத்துக்கு கொடுத்தார்னு பார்க்கணும். ஆகவே கர்த்தருடைய வல்லமை என்பது ஒரு காலத்தோடு மட்டும் தொடர்புடையதல்ல. இங்க நடக்கின்ற இந்த அற்புதமான காரியங்கள் அந்த காலத்துக்கு மட்டும் தொடர்புடையதல்ல, அதுக்கு முன்பும் இருந்திருக்கிறது, அதுக்கு பின்னால் நடந்திருக்கிறது. சப வரலாற்றில் ஆண்டவர் இந்த உலகத்தில் இருந்த பொழுது நடத்தாத அற்புதங்களா, அதுக்கு பிறகு அவர் போன பிறகு அப்போஸ்தலர்கள் செய்யாத அற்புதங்களா? இன்னைக்கும் கூட முதல் நூற்றாண்டுல இருந்தது போல அற்புதங்கள் செய்யக்கூடிய வல்லமைய ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் இன்னைக்கு கொடுக்காமல் இருந்த பொழுதும், நம்ம சபையாக கூடி ஜெபிக்கிற பொழுது ஒருத்தருக்கு வியாதி வந்துட்டது, கொரோனா வைரஸ் வந்துட்டது, இல்லாட்டி கேன்சர் வந்துட்டது, நீங்க நல்லா கூடி ரொம்ப பாரத்தோட ஜெபம் பண்றீங்கன்னு வைங்க, அப்படி நீங்க ஜெபம் பண்ணுகிற பொழுது அவங்க சாகாம அந்த நோய் குணமாகிறதுன்னு வைப்போம், உடனே சந்தேகமா பட போறீங்க, இது எப்படி நடந்ததுன்னு கேள்விய கேட்க போறீங்க. நம்ம என்ன நினைக்கணும், நடக்கவே நடக்காதுன்னு நினைத்திருந்த ஒரு காரியமாக இருந்த பொழுதும் ஆண்டவரே எது நடந்தாலும் உங்களுடைய சித்தப்படி செய்யும்னு நம்ம கேட்ட பொழுதும் ஆண்டவர் அந்த பெண்ணுக்கோ அந்த வியாதி பிடித்திருக்கிறவர்களுக்கு ஒரு விடுதலையை கொடுக்கிற பொழுது அது கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது, அது கர்த்தரிடத்திலிருந்து வர்றதா பார்க்கணும். ஏன்னா ஆண்டவர் ஒரு காலத்தோடு மட்டும் தொடர்புடையது, அந்த காலத்துல மட்டும் வல்லமை செய்கிறவர் அல்ல, எல்லா காலங்களிலும் அவர் செய்கிறவர். ரெண்டு மாதத்துக்கு மேலாம் இப்படி கூடி வேத பிரசங்களை நம்ம கேட்டுட்டு வர்றோம், வேதம் படிச்சுட்டு வர்றோம். இவ்வளவு பேர் வந்தமே ஒருத்தருக்காக இன்னும் கொரோனா வைரஸ் வரலையே, நல்லதான் இருக்கிறோம் இல்லையா? என்னென்னவோ போய் எங்கெங்கயோ ஆளுங்க உலகத்தையே வாட்டி கொண்டிருக்கு, இறந்துகிட்டு இருக்கிறாங்க எத்தனையோ இடங்கள்ல, ஆயிரக்கணக்கில் ஒவ்வொரு நாளும் அந்த வைரஸ் பிடிக்கிறவங்க கூடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் உங்களை காப்பாத்தி இருக்கிறார். இதுவரையும் இந்நாள் மட்டும் காத்து கொண்டிருக்கிறார், என்னையும் காத்து கொண்டிருக்கிறார். இதெல்லாம் தற்செயலாக நடந்ததுன்னு நம்ம நினைக்கலாமா? நினைக்க கூடாது. உங்க வைஃப் சொன்னாங்க, இது என்ன பெரிய ஆச்சரியம், ஒரு லிப்டுக்கு போயிட்டு, ஒரு பில்டிங்ல லிப்ட் இருக்கு இல்லையா, அந்த லிப்ட் உள்ளுக்கு போயிட்டு அந்த லிப்ட் பயத்தை நம்ம ஒரு விரல் அப்படி தொட்டோம்னா அந்த பட்டன்ல கொரோனா வைரஸ் இருந்தா அது தொடர்ந்து 5 வாரத்துக்கு இருக்குமா? அது நம்மளை புடிச்சுக்கிட்டு அப்புறம் நாம மூலமா மற்றவங்களுக்கும் வந்துடலாம். ஒரு சின்ன ஒரு டாட் மாதிரி போடுற ஒரு கிருமி. எத்தனையோ இடத்துக்கு போயிருக்கிறோம், வந்திருக்கோம், வந்திருக்கிறோம், புடிச்சிருக்கலாம், புடிக்கலையே. இதுல ஆண்டவர் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ஓ, நம்ம தான் கையில எல்லாம் சானிடைசர் எல்லாம் போட்டுக்கிட்டு கிளவுஸ் எல்லாம் போட்டுட்டு போனமே, முகமூடி எல்லாம் போட்டுட்டு போனமே, அது எப்படி நம்ம பிடிக்கும்? நான் ரொம்ப கவனமா இருந்திருக்கிறேனே, அதனால தான் தப்பி இருக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவருடைய சுத்தம் இந்நாள் மட்டும் அது நமக்கு பிடிக்காம இருக்குது. இதுக்காக சரி, ஆண்டவர் நம்மோட இருக்கிறாரு, அதனால நம்ம ஒன்னும் தொடாதுன்னு ஒரு கொரோனா வைரஸ் பிடிச்சிருக்கிறவனுக்கு ஹாஸ்பிட்டல போய் கட்டி பிடிக்க கூடாது. அதுக்கு பேர் தான் முட்டாள்தனம், பைத்தியகாரத்தனம் சொல்லுவாங்க. ஆனா நம்முடைய எவ்வளவோ முயற்சிகளுக்கும் மேலாக நம்ம ஆண்டவர் பாதுகாத்து கொண்டு வர்றாருன்னா அந்த வைரஸ் இன்னும் கிட்ட வராதபடி அவர் நம்ம பாதுகாத்து வருகிறார்ன்னு தான் அர்த்தம். அதுக்கு எங்க ஊர்ல நம்மளாம் அவ்வளோத்துல வெளியே போறதும் இல்ல, மக்கள் ஜனத்தொகை குறைவு. நீங்க உங்க ஊர்ல நிறைய இருக்கிறாங்க, பஸ்ல போனாலும் எங்க போனாலும் ரொம்ப கஷ்டம். ஒரு 2 மீட்டர் தள்ளி நிக்கிறதோ யாரும் நம்ம இடிக்காம போறதோ கஷ்டம் இல்லையா? இருந்த பொழுதும் இன்னைக்கு வரையும் உங்களுக்கு அது பிடிக்கல அந்த வியாதி என்று சொன்னா அது கர்த்தரால வந்தது. ஏதோ எலியாவ அப்படி சுழல் காற்று கொண்டு மேல போன மாதிரி பெரிய அற்புதத்தெல்லாம் நம்ம ஆண்டவர் செய்யாம இருந்தாலும் இது அற்புதம் இல்லையா? இது ஒரு பெரிய அற்புதம். இன்னைக்கு வரையும் நம்ம ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறது ஒரு பெரிய அற்புதம். சில நேரத்துல நாமே கொஞ்சம் மூளை இல்லாம நடந்து சரியா சிந்திக்காம ஒரு சில இடங்களுக்கு போயிட்டு அந்த கொரோனா வைரஸ் நமக்கு வந்திருக்கலாமா இல்லையா? அப்படியெல்லாம் போய்விடாம நம்முடைய இருதயத்தை காத்து நமக்கு புத்தியை கொடுத்து நம்ம இன்னும் காப்பாத்தி கொண்டிருக்கிறார் ஆண்டவர். ஓமான்ல பார்த்தா ரொம்ப பேர் நீங்க வந்து ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யறீங்க, அவங்க வந்து கொரோனா வைரஸுக்கு ரொம்ப பக்கத்துல நிக்கிறாங்க, ரொம்ப பாதுகாப்பு உடையெல்லாம் அணிந்து அவங்க இருந்த பொழுதும் அவங்களை ஆண்டவர் காத்து கொண்டு வருகிறேன். அது ஒரு பெரிய அற்புதம். சில நாடுகள்ல பார்த்து இந்த மாதிரி ஒரு கண்ட்ரியில பேரு ஞாபகத்துக்கு வரல, எவ்வளவு டாக்டர் சேர்ந்து போயிட்டாங்க. ஏன்னா அந்த நாட்டுல அந்த அளவுக்கு பாதுகாப்பு உபகரணங்கள் எல்லாம் பயன்படுத்தாம இருந்திருப்பாங்க. அப்ப இப்படி முன்னணியில போருக்கு நிக்கிற மாதிரி இந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிறவங்க வேலை செய்துகிட்டு இருக்கிறாங்க. ஆனா அவங்களை ஆண்டவர் பாதுகாத்து கொண்டிருக்கிறார். கர்த்தரின் வல்லமை ஒரு காலத்தோடு மட்டும் தொடர்புடையதில்லை. நாம நம்பணும், நம்ம விசுவாசிக்கணும். சில பேருக்கு நம்ம காலத்துல ஒரு ஏன்தான் புத்தி தப்பா போகுதோ தெரியாது. இப்படி சுழல் காற்றுல மாதிரி மேல கொண்டு போனா தவிர அது அற்புதமே இல்லைன்னு நினைக்கிறது. அற்புதம் அப்படித்தான் நடக்கணும்னு இல்லை. நம்ம சாதாரணமா ஜெபம் பண்ணி அந்த ஜெபத்தை பயன்படுத்தியே ஆண்டவர் அற்புதங்கள் செய்வார். அது சாதாரணமா நினைச்சிடக்கூடாது. ஏன்னா நம்ம அந்த ஆண்டவரை நம்ம ஜெபித்து கேட்கிற பொழுது அவர் நம்முடைய ஜெபங்களை கேட்கிற தேவன். உண்மைதான், அவர் தன்னுடைய சித்தப்படித்தான் எதையும் செய்வார். அவர் தன்னுடைய சித்தப்படி ஒரு காரியத்தை நம்ம ஜெபத்துல கேட்டு அவர் செய்கிற பொழுது அது அவர் செய்கின்ற காரியம். எப்படி அந்த காலத்துல செய்தாரோ அதே போல அந்த தேவன் தொடர்ந்து செய்கிறார். ஆண்டவர் செய்கின்ற அற்புதங்களை நம்ம குறைச்சி மதிப்பிடக்கூடாது. ஆரம்பத்தில் நீங்களே சொன்னீங்க, ஆண்டவர் நீங்க வந்து இந்த கொரோனா வைரஸ் வந்திருக்காட்டி நம்ம எல்லாம் இப்படி கூடி பல நாட்டில இருந்து கூடி இப்படி மீட்டிங் நடத்தி இருக்கவே மாட்டமே, நமக்கு அந்த சிந்தனையே வந்திருக்காதே. வந்திருக்காதுதான், வந்திருக்காது மட்டுமல்ல இதெல்லாம் பெரிய பிரச்சனை அப்படின்னு எல்லாம் விட்டுருப்போம். அன்னைக்கு ஜூம் இருந்ததே நமக்கு தெரியல. ஆனா இன்னைக்கு நம்ம எல்லாரையும் ஒன்னா கொண்டு வந்து சேர்த்து ஆண்டவர் நம்மோல தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் பேசிட்டு இருக்கிறாரு, நமக்கு சத்திய உணவு ஊட்டி கொண்டிருக்கிறாரு. அதன் மூலமா உங்க வாழ்க்கையில நிச்சயமா மாற்றங்கள் ஆண்டவர் கொண்டு வந்திருப்பார். ஒவ்வொருத்தரோடையும் பேசி பார்த்தா எனக்கு தெரியும், ஆண்டவர் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார், மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறார், திரும்பி வாழும்படி செய்கிறார். சில பேருடைய வாழ்க்கையில மனமாற்றத்தையும் ஆண்டவர் கொண்டு வந்திருக்கலாம், எனக்கு தெரியாது. அப்ப ஆண்டவர் இந்த காலத்திலையும் செயல்பட்டு கொண்டிருக்கிற அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிற தேவன். இது அற்புதம் இல்லையா? எத்தனையோ ஆயிரம் கிலோமீட்டர்ஸுக்கு தூரத்தில் இருக்கிறோம், ஆண்டவர் மகா பெரிய தேவன், வல்லமை உள்ளவர், அற்புதமாக நாம இணைந்து வந்து அவருடைய வார்த்தையை கேட்கும்படியாக வைக்கிறார், நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இது அற்புதம் இல்லையா? அது அற்புதங்களின் தேவன். ஒரு காலத்தோடு மட்டும் தன்னுடைய வல்லமையை காட்டவில்லை, அவர் எல்லா காலத்திலும் அவர் தொடர்ந்து இருந்து செய்கிறார். வரலாற்றை வாசித்து பார்க்கிற பொழுது அப்போஸ்தலருடைய காலத்துக்கு பிறகு உலகத்தில் அற்புதங்கள் நடந்திருக்குது. 16ஆம் நூற்றாண்டுல ஜான் காவின், மார்ட்டின் லூத்தர் மூதமாக எல்லாம் பெரிய அற்புதங்கள் ஆண்டவர் செய்தார். ஜார்ஜ் விட்ஃபீல்ட பத்தி சொன்னேன், 18ஆம் நூற்றாண்டுல ஹாவல் ஹாரிஸ், டேனியல் ரோலன்ஸ், அப்படியான பெரிய மனிதர்கள் வேல்ஸ்ல அதிரடி பிரசனங்கள் கொடுத்தார்கள். அப்புறம் ஜானத்தன் எட்வர்ட்ஸ், மகாபெரிய சிந்தனவாதியும் பிரசங்கியும் அமெரிக்காவில், ஆண்டவர் எழுப்பி பெரிய அற்புதங்களை செய்தார். இப்படி தொடர்ந்து அவர் செய்து கொண்டு வருகிறார். ஒவ்வொரு காலத்திலும் அந்த காலத்துக்கு ஏற்றபடி தன்னுடைய வல்லமையை அவர் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். சத்தியம் தொடர்ந்து பிரசங்கிக்கப்படுவதற்காக அந்த எலிசாவுக்கும் கொடுத்தது போல வரங்களை கொடுத்து தன்னுடைய பிரசங்கிகளை பிரசங்கம் பண்ண வைக்கிறார். அந்த தேவன் அவருடைய வல்லமை ஒரு காலத்தோடு மட்டும் தொடர்புடையது அல்ல. நீ அடுத்து பார்க்கணும், அந்த 14வது வசனத்திலேயே இருந்து கர்த்தருடைய வல்லமை ஒரு மனித கருவியோடு மட்டும் தொடர்புடையது அல்ல. எலியா அப்படி உயரெடுத்துக் கொள்ளப்படுவது எலிசாவுக்கே பிடிக்கல, அவனுக்கே பிடிக்கல. 3 தடவை பிடிச்சு நீங்க போக விட மாட்டேன், போக விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தார். ஏன்? ஒரு பெரும் படையை போல நாட்டை பாதுகாத்துக் கொண்டு வந்த எலியா போய்விட்டால் இனி என்ன செய்ய போகிறோங்கிறது தான். அது மட்டும் இல்லாம நிச்சயமா எலியா மேல நல்ல பாசம் இருந்திருக்கும் எலிசாவுக்கு. ஆனா ஆண்டவர் இங்க காட்டுகிறார் இந்த 14வது வசனத்துல, எலியா போகத்தான் வேணும், அது என்னுடைய திட்டம். அவன் போறதுனால நான் இல்லாம போக போறதில்ல, என்னுடைய வார்த்தை இல்லாம போக போவதல்ல, என்னுடைய வல்லமையை நான் காட்டாமல் இருந்து விட போவதில்லை. ஆகவே அவர் எலியாவுக்கு வந்த ஆவி எலிசாவின் மேல் வந்து இறங்கியதை பார்க்கிறோம். அதத்தான் எலிசாவும் கேட்டார். அதே விதமாக அது வந்து இறங்கியது. அப்படி இறங்கியதற்கு அத்தாட்சியாக தான் எலிசா வந்து எலியாவின் சாவியை தண்ணீரை அடித்த பொழுது அது பிரிந்தது. அப்ப உடனேயே தீர்க்கதரிசிகளின் புத்திரர்களுக்கு நன்றாக விளங்கிவிட்டது. என்னது? எலியா உன்னுடைய வல்லமை அந்த ஆவி இந்த எலிசாவின் மேல் வந்து இறங்கி இருக்கிறது. அவர் கர்த்தருடைய வல்லமை ஒரு மனித கருவியோடு மட்டும் தொடர்புடையதல்ல. ஆபிரகாம், மோசே, தாவீது, சாலமோன் இப்படின்னு பார்த்துக்கிட்டு போறோம் இல்லையா, அதே போல ஆண்டவர் பல மனிதர்களை எழுப்பி வெவ்வேறு விதமாக அந்தந்த காலத்துல பயன்படுத்துகிற தேவனா இருக்கிறார். எலியா போக வேண்டிய நேரம் வந்து விட்டது. நீங்க 2 ராஜாக்கள் தொடர்ந்து படிச்சுட்டு போனா என்ன விதமா எலியா அதிரடியான அற்புதங்களை செய்தாரோ அதே போல அதிரடியான அற்புதங்களை எலிசாவும் செய்ய ஆரம்பித்ததை பார்க்கிறோம். 2 பேரோடு இருந்தது யாரு? அந்த ஒரே ஜீவனுள்ள தேவன். 16ஆம் நூற்றாண்டுல பலவிதமான மனிதர்களை ஆண்டவர் எழுப்பினார். காவின், மார்ட்டின் லூத்தர், மாபெரும் மனிதர்கள். இருந்த மக்கள் தொகையோட அன்னைக்கு கிறிஸ்தவர்களோட எல்லாம் தொகையை பார்க்கிற பொழுது குறைவானவர். ஆனா அவர்கள் பெயர் இன்னைக்கும் பேசப்படுகிற விதத்துல ஆண்டவர் எலியா எலிசாவை போல அவர்களை பயன்படுத்தினார். இன்னைக்கு அது அடுத்த நூற்றாண்டுல பியூரிட்டன்ஸ் ஜான் ஓவன் ஜான் பனியன் ஒரு பேப்டிஸ்ட், இப்படியான எத்தனை மனிதர்களை ஆண்டவர் எழுப்பி இருக்கிறார். ஜானத்தன் எட்வர்ட்ஸ் அதுக்கு பிறகு எழுப்பி இருக்கிறார். அப்ப தேவன் வந்து வித்தியாசமான மனிதர்களை எழுப்பி அவர்கள் மூலமாக தன்னுடைய வல்லமை அந்த உலகத்துக்கும் சபைக்கும் காட்டுகிறார். சில நேரத்தில் நம்ம நினைக்கணும், எலியாவுக்கு இருந்தது போல எலிசாவுக்கும் எல்லாம் இருந்துடணும்னு அவசியம் இல்லை, அவசியம் இல்லை. சில பேர் நம்ம ஊர்ல ஒரு வழக்கம் இருக்கு, ஒருத்தரை ஹீரோவா பாக்குறது, அன்பு இருக்கலாம் பாசம் இருக்கலாம் ஆனா கடவுள் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிடக்கூடாது, அதான் தப்பு. எல்லாம் மனிதர்கள் தான், சாதாரணமாக மனிதர்களுக்கு இருக்கிற பலவீனம் மனிதர்களுக்கு இருக்கும். இந்த மாதிரி யாரையாவது ஹீரோன்னு பார்க்க ஆரம்பிச்சவங்க தான் ரொம்ப இருதயம் மோசமா போய் கடைசியில் போயிடுறது, அது ரொம்ப தப்பு. அந்த மனிதர்கள் யார் அவங்க அப்படி ஹீரோவா பார்த்தாங்க அவங்க தப்பு இல்லை, பார்த்தவன் கண்ணில் தான் தப்பு, அவன் இருதயத்தில் தான் தவறு. அவருடைய வசனத்தால் பயன்படணும், அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும், அவரை மதிக்கணும், அதெல்லாம் அவசியம். ஆனா அதுக்கு மேல போயிடக்கூடாது, அது ரொம்ப தவறு. ஏ ஆண்டவர் அந்த மனிதரை அப்படி பயன்படுத்தி இருக்கலாம், அது உண்மைதான். ஆனா எந்த மனுஷனும் எந்த அளவுக்கு அருமையாக கர்த்தரால் பயன்படுத்தப்பட்டாலும், காவின் மாதிரி ஓவன் மாதிரி இருந்தாலும் கூட அவர்கள் மனிதர்கள் தான், கர்த்தராகி விட முடியாது. நம்ம ஆராதிக்க வேண்டியது கர்த்தரை, மனிதர்களை மதிக்கணும் பாராட்டணும், ஆனா மனிதர்களை தெய்வத்தை இடத்துல வச்சு பார்க்க கூடாது. ஆகவே ஆண்டவர் எலியாவின் மூலமாக பெரிய அற்புதங்கள் செய்தது போல் இருந்தாலும் எலிசாவுக்கு அதே விதமாக வல்லமையை கொடுத்து தொடர்ந்து பயன்படுத்தினார். இதையேத்தான் வரலாறு பூரா நம்ம பார்க்கிறோம். எனக்கு ரெண்டு பேர் அடிக்கடி ஞாபகத்துக்கு வருவாங்க, ஒன்னு ஸ்காட்லாண்ட்ல இருந்த பிரசங்கிகள், 29 வயசுலயே இறந்து போன மரை மெக்ஷேன், 29 வயசு தான் வாழ்ந்தார். ஆனா அந்த 29 வயசுல அவர் ஊழியத்துக்கு வந்த காலத்துல இருந்து ஆண்டவர் அந்த கொஞ்ச காலத்துல செய்த அற்புதங்களை ரொம்ப காலம் வாழ்ந்திருந்தவங்க கூட ஊழியக்காரர்கள் தங்க வாழ்க்கையில பாக்கல. மெக்ஷேனுடைய பிரசங்கம் அப்படி இருக்குமா, அவருடைய பிரசங்கத்தால் ஆண்டவர்கிட்ட வந்தவங்க ரொம்ப பேர், அதெல்லாம் உண்மையான பிரசங்கங்கள். இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறது இந்தியாவில் இருக்கிறதெல்லாம் பேர் பிரசங்கம் ஒன்று வச்சாலே அது வெக்க கேடு. வல்லமையான பிரசங்கங்கள், உண்மையான பிரசங்கங்கள், வேதத்தினுடைய வார்த்தையிலிருந்து சத்தியமாக வந்த பிரசங்கங்கள், ஆவியாருடைய கிரியையை பார்க்கக்கூடியதாக விக்ஃபீல்டினுடைய பிரசங்கத்தை போன்ற பிரசங்கங்கள், அதுதான் மெக்ஷேனுடையது. ஆனா மெக்ஷேனுடைய சம காலத்தில் இருந்த அவருடைய நண்பர் தான் ஆண்ட்ரூ போனர். ஆண்ட்ரூ போனர் ரொம்ப காலம் வாழ்ந்தார், 70-75 மேல வாழ்ந்தார், ரொம்ப காலத்துக்கு பாஸ்டரா இருந்தார். ஆனா அந்த ஆண்ட்ரூ போனர் பிரபலமானது எப்படி தெரியுமா, மெக்ஷேனுடைய வாழ்க்கையை எழுதி, மெக்ஷேனை பற்றி எழுதிய ஆண்ட்ரூ போனர்னு அவர் பல காலம் பேசப்பட்டார். எதுக்கு சொல்லுகிறேன், மெக்ஷேனை போல ஆண்டவர் ஆண்ட்ரூ போனரை பயன்படுத்தல, ஆனா இருந்த பொழுதும் ஆண்ட்ரூ போனரும் ஆண்டவருடைய கருவி, அவர் இன்னொரு விதத்தில் பயன்படுத்தினார். ஆண்ட்ரூ போனர் தன்னுடைய அன்றாட நடவடிக்கைகளை தியானத்தை எல்லாம் ஒரு டைரி மாதிரி எழுதி வச்சிருக்காரு, அருமையானது, தமிழ் இல்ல ஆங்கிலத்தில் தான் இருக்கு, ஆண்ட்ரூ போனர் டைரின்னு. எவ்வளவு பெரிய ஒரு பக்திமான், எவ்வளவு தூரம் ஆண்டவரை விசுவாசித்தாருன்னா அதுல பார்க்கலாம். ஆண்டவர் மெக்ஷேனை எழுப்பி ஒரு விதத்துல பயன்படுத்தினார், அதே ஆண்டவர் ஆண்ட்ரூ போனரை எழுப்பி இன்னொரு விதத்துல பயன்படுத்தினார். ஆண்டவர் வித்தியாசமான வரங்களை வெவ்வேறு மனிதர்களுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். நம்ம அதை பார்த்து ஜெலசி வரக்கூடாது, எரிச்சல் வரக்கூடாது. ஆண்டவர் கிரியை செய்கிறார் என்பதை நாம பார்த்துக்கணும். இதே போலத்தான் ஆண்டவர் தன்னுடைய வல்லமையை வித்தியாசமான விதங்கள்ல காட்டுகிறார், வெவ்வேறு மனிதர்கள் அந்த வல்லமையை கொடுத்து. ஆகவே கர்த்தருடைய வல்லமை ஒரு மனிதனோடு மட்டும் சம்பந்தப்பட்டதல்ல, மனித கருவியோடு மட்டும் தொடர்புடையது அல்ல. ஜான் காவின் அவ்வளவு பெரிய மனுஷன் இறக்குற பொழுது என்ன சொல்லிட்டு போனார், தான் கல்லறை பெருசா தெரியக்கூடாது, தான் கல்லறை பெருசா தெரியக்கூடாது, அதுல பெருசா எழுதக்கூடாது, அது வந்து இருந்த இடம் இல்லாத மாதிரி அது இருக்கணும்னு எழுதி வச்சுட்டு போனார். ஏன் என்னை விட என்னைக்கு ரட்சிப்பை கொடுத்து என் பயன்படுத்திய கர்த்தருடைய பெயர் தான் பெருசா தெரியுமே தவிர என் பெயர் தெரியக்கூடாது. இருக்க நமக்கு அந்த தாழ்மை, யோசிச்சு பாருங்க. எனக்கு இப்ப 20 வயசு ஆகிறதுக்கு முந்தைய ஒரு கிறிஸ்தவனா வந்தவன் ஜார்ஜ் விட்ஃபீல்ட் ஆயிடணும்னு 6 மாசத்துல ஆயிடணும்னு கனவு காண்றான். இருந்து அமைதியா படிச்சு அடி வாங்கி தப்பும் விட்டு உதவாங்கி அப்புறம் முன்னேறி பக்தி விருத்தியில வளர்ந்து கொஞ்சம் வயசாகட்டுமேங்கிற பொறுமையே இல்ல இல்லையா? எவ்வளவு பெரிய தப்பு! பொறுமை நிதானம் மனுஷனுக்கு வேணும், தாழ்மை வேணும், பக்தி விருத்தியில வளரணும். அது வளருகிற பொழுது அனுபவம் சேர்ந்து வளரணும். சின்ன வயசுலயும் எல்லாம் வந்துடாது, வர்றதுக்கும் ஆசைப்படக்கூடாது. காவினர் பார்த்து கேட்டு படிச்சுங்க. இதே மாதிரிதான் பன்னியன் மத்த எல்லாருமே. இன்னைக்கெல்லாம் கல்லறையில நம்ம மனுஷனுங்க செஞ்சு வைக்கிற ஜோடனையெல்லாம் அங்க பார்க்க முடியாது. ஒரு முறை அமெரிக்காவுக்கு போய் பிரின்ஸ்டன் தியோலாஜிக்கல் காலேஜுக்கு போயிட்டு அவங்க எல்லாருடைய கல்லறையும் ஒரு இடத்துல இருந்துச்சு. அதான் பார்த்து நான் ஏங்கி போயிட்டேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சது ரொம்ப பெரிய மனுஷன் இருக்கிற இடத்துல என் கால் பதிஞ்சிருக்கு. அங்கெல்லாம் பெருசா அவங்கள பத்தி எழுதி வைக்கல. அவங்கள பத்தி வரலாற்றுல படிச்சிருக்கிறனால எவ்வளவு பெரிய மனிதர்கள் தெரிந்தவங்க தவிர தாழ்மை ரொம்ப இருந்துச்சு அவங்களுக்கு. என் பேரை வச்சு பெரிய பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு போனாங்க. அடுத்ததாக 15-18 வரையும் பார்ப்போம். 15-18 வரையும் இங்க வந்து ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் நடக்குது. இது வந்து கர்த்தருடைய ஞானம் எவ்வளவு பெருசுன்னு காட்டுறது. பாஞ்சால் வசனத்தை பாருங்க. எரிகோவை பார்த்து கொண்டு நின்ற தீர்க்க தரிசிகளின் புத்திரர்கள் அவனை கண்ட உடனே, யாரு? எலிசாவை கண்ட உடனே. எலியாவின் ஆவி எலிசாவின் மேல் இறங்கி இருக்கிறது என்று சொல்லி அது அவனுக்கு தெரிந்தது உணர்ந்தார்கள். அவனுக்கு எதிர்கொண்டு போய் தரை மட்டும் குனிந்து அவனை வணங்கி, இதோ உமது அடியாரோட 50 பலவான்கள் இருக்கிறார்கள், அதான் தீர்க்கதரிசியினுடைய புத்திரர்கள், அவர்கள் போய் உம்முடைய எஜமானை தேடும்படி உத்தரவு கொடுக்கும். அதாவது உயர எடுத்துக் கொள்ளப்பட்ட எலியாவை தேடும்படி. இன்னமும் அவங்களுக்கு எலியாவை விடுறதுக்கு விருப்பம் இல்லை. ஒருவேளை கர்த்தருடைய ஆவியானவர் அவரை எடுத்து பர்வதங்களில் ஒன்றின் மேலாகிலும் பள்ளத்தாக்கில் ஒன்றாகிலும் கொண்டு போய் வைத்திருப்பார். இவங்களுக்கு நினைப்பு ஆண்டவருடைய ரதம் இவங்க ஓட்டுற வண்டி மாதிரியோ கார் மாதிரியோ பாதியில நின்று போயிடும். ஆகவே அவர் பெர்மிஷன் கேட்டாங்க. சில நேரம் மேல போகாம எங்கேயா மலையில விட்டுட்டு போயிருக்கலாம், பள்ளத்தாக்கில விட்டுட்டு போயிருக்கலாம், அனுப்புங்க. எலிசா என்ன சொல்றாரு? அவளை அனுப்ப வேண்டாம் என்ற, அனுப்ப வேண்டாம் என்ற. அவங்க கேட்கல. சரி, இவங்க ரொம்ப பிரஷர் பண்ணதுனால என்ன செய்ய, சரி போய் தேடி பாருங்க என்னமா பண்ணிக்கேன்னு விட்டுட்டாரு. 17-ம் வசனத்துல பாக்குறோம், அவள் சலித்து போகும் மட்டும் அவர்கள் அவனை அலட்டி கொண்டிருந்தபடியார். அப்படின்னா விட்டாமா டேன்ட்டு போட்டு தொலை பண்ணிட்டு இருந்தாங்க. பெர்மிஷன் குடியா 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 நம்ம பிள்ளைங்க சில நேரம் பண்ற மாதிரி. எலிசா என்ன சொல்லிட்டார்? சரி அனுப்புங்க. அப்படியே 50 பேரை அனுப்பினார்கள். அவர்கள் 3 நாள் அவனை தேடியும் காணாமல் அவர்கள் திரும்பி வந்தார்கள் பார்க்கிறோம். அப்ப எலிசா பார்த்து சொல்றாரு, இவர்களை பார்த்து போக வேண்டாம் என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லையா? போக வேணாம்னு நான் உங்களுக்கு சொல்லலையா? என்ன தெரிகிறது? கர்த்தர் அவருடைய ஞானம் ரொம்ப பெருசு. அது எலியாவுக்கு இருந்தது, எலிசாவோடு இருந்தது. அவங்க கேட்ட பொழுது எலிசா என்ன சொன்னார்? நீங்க அப்படி செய்யாதீங்க. அது ஞானம் இருந்ததுனால எலிசாவுக்கு நல்லா தெரிந்திருந்தது. இது கர்த்தருடைய வேலை, தனக்கே விருப்பம் இல்லாது இருந்த பொழுதும் எலியா போனது. அதனாலதான் அவரை போக விட மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருந்த மனுஷன் இப்ப நல்லா தெரிஞ்சு போச்சு. இதுல கர்த்தர் இருக்கிறார், அவர் கொண்டு போய்விட்டார், இனிமே எலியா திரும்பி வரப்போவதில்லை என்பது எலிசாவுக்கு நன்றாக தெரிந்திருந்தது. ஆகவே அவர் பொத்து இருந்ததுனால அதை ஏற்றுக்கொண்டார். ஆனா அவங்களால முடியல. அப்ப எலிசா அவருக்கு புத்தி சொல்லியும் அதை அவங்க கேட்க மறுத்தார்கள். கடைசியில தேடி சலிச்சு போய் அவங்க திரும்பி வந்தாங்க. ஒண்ணுமே நடக்காம ஞானம் வேணும், மனுஷனுக்கு ஞானம் வேணும், கிறிஸ்தவர்களுக்கு ஞானம் வேணும். சபையில் இருப்பாங்க, நம்ம வாலிபர்கள்ட்ட இதை நான் அடிக்கடி பாக்குறேன், ஒரு சொன்னா அதை பொறுமையா இருந்து கேட்டு அதை சிந்தித்து பாக்குறது இல்ல. கேக்கு ஒரு காது கேட்கிற நேரமே இன்னொன்னு வந்து தங்க வழியில தான் நினைச்ச வழியில போறதுக்கு ரெடியா இருக்கும். ஏன் அதுக்கு ஞானம் இல்லைன்னு தான் அர்த்தம். யாரும் சொன்னா அத நல்லா கேட்டு புரிஞ்சுக்கணும். அதுல சத்தியம் இல்லாம இருந்தா அது வித்தியாசமானது. ஞானம் இல்லாதவங்க தவறாத்தான் நடக்க முடியும். இவங்க தீர்க்க தரிசிகள் புத்திரர்களா இருந்த பொழுதும் ஞானம் குறைவா இருந்துச்சு. ஞானம் இன்னொன்னு நிதானம், டிசர்ன்மெண்ட் ரொம்ப அவசியம். ஞானம் இல்லாம நடக்க கூடாது. ஞானம் இல்லாம நடப்பது ரொம்ப மோசமானது. அதுக்குதான் ஆண்டவர் நமக்கு வேதத்தை கொடுத்திருக்கிறார். அந்த வேதத்திலிருந்து தேவனுடைய சத்தியத்தையும் ஞானத்தையும் பெற்றுக் கொள்ளுகிறோம். எல்லா காரியங்களையும் அந்த சத்தியத்தை பயன்படுத்தணும். கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்பதை புரிஞ்சுக்கணும், அதன்படி நடக்கணும். இவர்களுக்கு ஆண்டவருடைய வல்லமை தெரிந்திருந்தது. அவர் எலியாவை எடுத்துக்கொண்டது அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியல, ஞானம் இல்லை. எலிசாவை கேட்டு தெரிஞ்சிருக்கலாம், எலிசாவுடைய வார்த்தைகள் நம்பி இருக்கணும். எலிசா ஞானமாக புத்தி சொல்லுகிற பொழுது அதை காதல போட்டாம தொடர்ந்து சலிச்சு போற வரையும் அவரை அனுப்பத்தான் வேணும்னு செய்ய வச்சது தப்பா இல்லையா? அது எங்க போய் முடிந்தது? மூணு நாள் அவன் டைம் வேஸ்ட் பண்ணிட்டான். சில பேர் தங்க வாழ்க்கையே வீணாக்கிக்குவான் ஞானம் இல்லாத. தம்பி அந்த பெண் மேல ஆசைப்படுறது தப்புப்பா, நல்லா பாக்குறதுக்கு அழகாத்தான் இருக்கான, அது ஆண்டவர் அறியாத பெண், நீ பார்த்து நடந்துக்கணும். இதெல்லாம் விழுந்துடக்கூடாதுன்னு சொன்னா உடனே அதை கேட்டு சிந்திக்கணுமா இல்லையா? கேட்டு சிந்தித்து அமைதியா அருமையா சொல்றாங்க, இது ஆபத்தான வழிதான் போல இருக்கு, நிப்பாட்டிக்கணுமா இல்லையா? அதை விட்டுட்டு உன் இச்சைக்கு ஏற்றபடி நடந்து வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு அவன் எவ்வளவு பேர் இருக்கிறாங்களா இல்லையா? நல்ல பேர் இருக்கிறான். ஞானம் இருக்கணும், ஞானத்துக்காக ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே எனக்கு ஞானத்தை கொடும், ஆண்டவரே மனுஷ பலவீனத்தினால நான் இழுப்பட்டு போயிடாம என்னை காப்பாத்திட்டு ஞானத்தை கொடு ஆண்டவரேன்னு கேட்கணும். என்ன ஆண்டவருடைய வார்த்தை பொய்யா போகாது. இது மட்டுமல்ல, வாழ்க்கையில பல விஷயங்கள்ல பாஸ்டர்ஸ் கவுன்சில் பண்ண கேட்கறது இல்ல. ஏன்? இருமாப்பு, ஈகோ. இருமாப்பு கூட மோசமானது ஒண்ணு இல்லை, அவங்களுக்கு தெரியுமா? அது இருக்கிறவனுக்கு ஞானம் வராது. ஏன்னா அவன் எப்பவுமே தான் முடிவு தான் பெருசா நிற்பான், காலில் போட்டுக்க மாட்டான். இருமாப்பு இருக்கிற இடத்துல தாழ்மை இருக்காது, அது இடம் கொடுக்காது எதையும் கேட்டுக்கிறதுக்கு. ஞானமா வர்ற காரியத்தை அவன் தனக்கு விரோதமானதா பார்க்க ஆரம்பிப்பான். அவங்க இருதயம் சரியில்லை, பார்வை சரியில்லை. ஞானத்துக்கு ஜெபம் பண்ணும். ஞானமா நடக்கிற பொழுது நம்ம தவறா போகாம நம்ம காப்பாத்தி கொள்ள முடியும். ஆண்டவர் வார்த்தை காட்டுகிறது, எலிசா அவருக்கு ஞானம் இருந்தது எலியாவை போல. ஆண்டவருடைய ஞானம், அவர் கொடுக்கிற ஞானம் ரொம்ப பெருசு. நீ கடைசி அவனு பார்ப்போம், அதோட முடிக்கலாம். 19-22 வரையும் சொல்லுவாங்க. நம்ம சாப்பாட்டுல கூட எங்கேயும் சாப்பிட போனா எல்லாம் அது இந்திய சாப்பாடு, ஏன்னா அது ஒன்னோட முடியாது. எங்க ஊர் மாதிரி அடுத்து 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 வரும் இல்லையா? கடைசியா வர்றதுதான் ரொம்ப நல்லதா வரும், அப்பதான் இனிப்பா வரும், பாயசம் மாதிரி. அப்ப அந்த மாதிரி இங்க வருது. 19-22 வரையும் கர்த்தருடைய கிருபையை பார்க்கிறோம். எவ்வளவு பெரிய கிருபை! இதுலயே ஒரு பெரிய சர்மன் கொடுத்துடலாம். 19 இருந்து வாசி பாருங்க. பின்பு அந்த பட்டணத்தின் மனுஷர் எலிசாவை நோக்கி, இதோ எங்கள் ஆண்டவன் காண்கிறபடி, எந்த பட்டணம்? எரிகோ பட்டணம். என் பானத்தில் வாசிக்கிறோம், எரிகோவிலிருந்து அவனிடத்துக்கு திரும்பி வந்த பொழுது, ஏன்னா அவர் எங்க போயிட்டாரு? எரிகோவுக்கு போயிட்டாரு. யோதான்ல இருந்து வேலையை முடிச்சிட்டு எரிகோவுக்கு வந்தாச்சு. அப்ப அங்கிருந்து அவர்கள் பார்த்து சொல்லுகிறாங்க, பட்டணத்து மனுஷர் எலிசாவை பார்த்து, இதோ எங்கள் ஆண்டவன் காண்கிறபடி இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது, தண்ணீரும் கெட்டது, நிலமும் பால் நிலம். இப்ப இங்க வந்து இந்த டிரான்ஸ்லேஷனை கொஞ்சம் மாற்றணும். இங்கிலீஷ்ல கூட எல்லா ஆங்கில வேதத்திலயுமே அது உள்ளது உள்ளபடி டிரான்ஸ்லேட் பண்ணப்படல. பட்டணம் நல்லது, குடியிருப்புக்கு நல்லது, தண்ணீரோ கெட்டது, அதுவரையும் சரி. இருந்த போதும் நிலம் பால் நிலம்னு அங்க இருக்குது என்றார்கள். ஆனா உண்மையிலேயே இந்த தண்ணீருக்கும் நிலம் மோசமா இருக்கிறதுக்கும் காரணம் இருக்கிறது. இங்க தண்ணீர் தான் அந்த நிலம், அந்த நிலத்துல இருந்த மக்களுக்கு அடையாளமாக இருக்கிறது. அப்ப அந்த மக்கள் மோசமான நிலையில் இருந்தார்கள் அர்த்தம். என்ன மோசமான நிலையில்னு அந்த பால் நிலம் என்று சொல்லுகிறதுக்கான மூல வார்த்தையை எடுத்து எப்ரேயர்ல பார்த்தா, அந்த தண்ணீர் அந்த நிலத்தையும் மக்களையும் ரொம்ப பாதிச்சிருந்துதான். என்ன பாதிப்பு? அந்த தண்ணீர்ல அவ்வளவு மோசமான தண்ணீரா இருந்து அந்த நிலத்துல இருந்த மாடுகளுக்கும் உயிர் ஜீவன்களுக்கும் ஆபத்தாய் போய் முடிந்தது. அது மட்டுமல்ல, அந்த தண்ணீரை அருந்தி கொண்டிருக்கின்ற அந்த மக்களுடைய பெண்களுக்கு, திருமணமான பெண்களுக்கு பிறக்கின்ற பிள்ளைகள் பிறக்காம போயிட்டாங்க. அது பிறக்காம போனதுக்கு அந்த அவங்க குடிச்ச அந்த தண்ணி காரணமாக இருந்திருக்கு. ஆகவே இந்த நிலமும், பால் நிலம் என்பது ஆங்கிலத்தில் this land causes miscarriage அப்படின்னு டிரான்ஸ்லேட் பண்ணும். அந்த அளவுக்கு அந்த தண்ணீர் மோசம், ஆடு மாடுகளுக்கு உயிரை எடுத்துருச்சு, பெண்களுக்கு அவர் புள்ள பிறக்காதபடி மிஸ்காரேஜ் ஏற்படுத்தி இருக்குது அந்த தண்ணீர். அந்த அளவுக்கு மோசமானது அந்த எரிகோ பட்டணத்தின் தண்ணீர். இங்க யோசிச்சு பார்க்கணும், ஏன் இப்படி? நம்ம யோசுவாவுக்கு போகணும், இதெல்லாம் காரணம் இல்லாம நடக்கல. யோசுவாவுக்கு போயிட்டு 6:26 வாசிச்சு பார்த்தா, அக்காலத்துல யோசுவா இந்த எரிகோ பட்டணத்தை கட்டும்படி எழுப்பும் மனுஷன் கர்த்தருக்கு முன்பாக சபிக்கப்பட்டிருக்க கடவுள். அவன் அதன் அஸ்திபாரத்தை போடுகிற பொழுது தன் மூத்த குமாரனையும், அதன் வாசல்களை வைக்கிற பொழுது தன் இளைய குமாரனையும் சாக கொடுக்க கடவன் என்று சாபம் கூறினான்னு அங்க வாசிக்கிறோம். இப்ப இது வந்து யோசுவா தன்னுடைய படையோடு எரிகோவை கைப்பற்றிய பிறகு, அதை உள்ளுக்கு போனவங்க அந்த வீரர்கள் நல்லா சொல்லியிருந்தான் யோசுவா, அங்கிருந்து யாரையும் அதை எடுத்து கொண்டாந்து வைக்க கூடாது. ஆகான் வந்து யாருக்கும் தெரியாம சில பொருள்கள் எல்லாம் எடுத்து கொண்டு வந்து வைத்து மாட்டிக்கொண்டு அவன் அழிந்தான்னு பாக்குறோம். ஆண்டவர் அந்த எரிகோ பட்டணத்தை சபித்தார். பிறகு இதுக்கெல்லாம் நடந்து ரொம்ப காலத்துக்கு பிறகு 1 Kings 16:34 இப்படி எழுதி இருக்கிறது வாசிக்கிறோம். அவன் நாட்களில், அதாவது ஆகாபினுடைய காலம், அவன் நாட்களில் பெத்தேல் ஊரானாகிய இயேல் எரிகோவை கட்டினான். ஆண்டவர் இங்க கட்டக்கூடாதுன்னு சாபம் கொடுத்திருக்கிறார். பட்டணத்தை கட்டும்படி எழுப்பும் மனுஷன் கர்த்தருக்கு முன் சபிக்க கட்டவன் யோசுவா 6:26 சொல்லுகிறது. இப்ப அங்க சொன்னப்பட்ட 6:26 சொன்னப்பட்டபடி கட்டப்பட்டவனுக்கு நடக்கிறது. இங்க 1 Kings 16:34 அவன் நாட்களிலே பெத்தேல் ஊரானாகிய இயேல் எரிகோவை கட்டினான். கர்த்தர் நூனின் குமாரனாகிய யோசுவாவை கொண்டு சொல்லியிருந்த வார்த்தையின்படியே அவன் அதில் அஸ்திபாரத்தை போடுகிற பொழுது அபிராம் என்னும் தன் மூத்த குமாரனையும், அதன் வாசல்களை வைக்கிற பொழுது செகூப் என்னும் தன்னுடைய இளைய குமாரனையும் சாக கொடுத்தான். சாபமா வந்துருச்சு. இப்ப இங்க 2 Kings வந்திருக்கிறோம். தண்ணி சரியில்லை, தேவனங்கள் மருதங்கள் உயிரை எடுத்துறது, பெண்களுக்கு பிள்ளை குடிச்சு பிள்ளை பிறக்காத ரொம்ப பேர் மிஸ்கேரேஜா போயிடுறாங்க சரிங்களா. ஆனா இப்ப நம்ம பாக்குறோம் இங்க ஒரு விடுதலை வருகிறது. என்ன வருகிறது? அந்த பட்டணத்தை மனுஷன் சொல்றாங்க, இந்த ஊர் வந்து குடியிருப்புக்கு நல்லதுங்க, ஆனா தண்ணீரோ கெட்டது, நிலமும் பால் நிலம் மோசமானதாகிறது, மக்களுக்கு ஆபத்தானதா இருக்கிறது. அப்பொழுது அவன் ஒரு புது தோண்டியை எடுத்து, எலிசா சொல்றாரு, புது தோண்டியை எடுத்து அதில் உப்பு போட்டு கொண்டு வாருங்கள் என்றான். அதை அவனிடத்தில் கொண்டு வந்த பொழுது அவன் நீரூற்றண்டைக்கு போய், அந்த தண்ணீர் அந்த இடத்துக்கு போய் உப்பை அதில் போட்டு இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன், இனி இதனாலே சாவும் வராது நிலப்பாலும் இராது, இனி இதனால் சாவும் வராது மிஸ்கேரேஜஸ் நடக்காது என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். எலிசா சொன்ன வார்த்தையின்படி அந்த தண்ணீர் இன்னால் வரைக்கும் இருக்கிறபடி ஆரோக்கியம் ஆயிற்று. இங்க எலியாவை எலிசாவை பார்க்கலையா? எலியாவோடு இருந்த தேவன் இப்ப எலிசாவோடு இருக்கிறத பார்க்கவில்லையா? எவ்வளவு அற்புதமாக வெறும் உப்ப அந்த தோண்டியில போட வைத்து அவர் செய்தது ஒரு மாபெரும் அற்புதம். சபிக்கப்பட்ட எரிக்கோவுக்கு அன்றைக்கு விடுதலை வந்திருந்தது. இதே இதைத்தான் புதிய ஏற்பாட்டுல போய் பார்க்கிறோம். லூக்கா 19வது அதிகாரத்துல அவர் எரிக்கோ பட்டணத்துக்கு வந்த பொழுது யார்? இயேசு கிறிஸ்து. அங்கு யாரை கண்டார்? சகேயுவை கண்டார். கிருபை மூலமாக அன்னைக்கு அந்த மோசமானவனாக இருந்த சகேயுவுக்கு விடுதலை வந்ததா இல்லையா? சகிக்கப்பட்ட இடங்களுக்கும் ஆண்டவர் விடுதலையை கொடுத்திருக்கிறார். இங்க ஒரு உதாரணமாக இருக்கிறது. நம்ம ஆண்டவர் நம்ம தப்பா நினைக்க கூடாது. நம்ம எல்லாம் மனுஷன் சபிக்கப்பட்டவன் மாதிரிதான் பாவத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறான். பாவம் அவன் கண்களை மறைத்திருக்கிறது, அவன் இருதயத்தை இருட்டாக்கி இருக்கிறது, அவன் போகிற வழிகள் எல்லாம் தீமையானவையா இருக்கின்றன. தீமையை தவிர அவனால நல்லது சிந்திக்க முடியல, யார் சொன்னாலும் கேட்க மாட்டான். அந்த அளவுக்கு பாவம் மனுஷர்களை வைத்திருக்கிறது. நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை விசுவாசிக்காத பிள்ளைகள், நம்முடைய வாலிப பையன்கள் வாலிப பெண்கள் ஆண்டவரை விசுவாசிக்காத ஒரு குடும்பத்துல அப்படித்தான் இருக்கிறாங்க. நம்ம அப்பா இருக்கலாம், அம்மா இருக்கலாம், மாமா இருக்கலாம், அவங்க உறவினர்கள் ஆண்டவரை விசுவாசிக்காத பொழுது அவர் அந்த நிலையில தான் இருக்கிறார்கள். எரிக்கோ இருந்தது போல இருக்கிறார்கள். பாவம் அவர்கள் ஆண்டவரை விசுவாசிக்க வைக்க விடாமல் பண்ணி கொண்டிருக்கிறது. ஆனா ஆண்டவர் உங்களை எல்லாம் பொசுக்கி தள்ளி இருக்கலாம். நீதியான தேவன் நம்ம அழித்தாலும் அது நீதியானதா தான் இருக்கும். ஏன்? அவர்ல நீதி குறைவையோ பரிசுத்த குறைவையோ பார்க்க முடியாது. ஆனா அவர் எவ்வளவு கிருபையானவர் என்பதை பாருங்க. நாம செய்த பாவத்தால நம்ம பாவியாக இருக்கிறோம். நாம செய்த பாவத்தால நம்ம மீறினவர்களாக இருக்கிறோம். நாம செய்த பாவத்தினால நம்ம கர்த்தரை நேசிக்காம இருக்கிறோம், அன்பு காட்டாம இருக்கிறோம். அது ஆண்டவருடைய தப்பு இல்லை. இருந்த பொழுதும் நம்ம நிச்சயமாக தண்டித்து அழிக்கக்கூடிய அதிகாரம் இருக்கிற தேவன் அப்படி செய்யாம, நம்ம யாரும் கெட்டழிந்து போவது தனக்கு விருப்பமில்லை, அது என்னுடைய இருதய சுத்தமாக இல்லை என்று சொல்லி தன்னுடைய ஒரே குமாரனை நம்முடைய விடுதலைக்காக சிலுவையில பழி கொடுத்திருக்கிறாரே, அந்த அருமையான தேவன் தன்னுடைய கிருபையின் மூலமாக தொடர்ந்தும் அதே காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். என்னுடைய சுவிசேஷம் உலக நாடுகள் பூராவும் பிரசங்கிக்கப்படும், எல்லா நாடுகளிலும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். மத்தேயு 14 சொல்றார், அது பிரசங்கிக்கப்படுகிற பொழுது எல்லா நாடுகளுக்கும் போய் சேர்ந்த பிறகு நான் வருவேன்னு சொல்லியிருக்கிறார். அந்த நீதிய பொறுமை உள்ள தேவன் தானே ஒரு நாளை தீர்மானித்து தன்னுடைய வருகைக்காக சுவிசேஷத்தை, தன்னுடைய நல்ல செய்தியை எல்லோருக்கும் அறிவித்துக் கொண்டு வருகிறார். ஏன்? நீங்க மனம் திரும்பணும், நீங்க தொடர்ந்து இப்படியே இருந்துடக்கூடாது, நீங்க அழிந்து போகக்கூடாது, ஆகாவை போல அகசியாவை போல இல்லாமல் போய்விடக்கூடாது, உங்க இருதயம் கடினப்பட்டு போய் ஆண்டவரை விட்டு போய்விடக்கூடாது, நீங்க பரலோகத்துக்கு போகணும், ஆண்டவரோடு இருக்கணும், அவரோட சம்பாஷணையில் ஈடுபட்டு சந்தோஷமாக இருக்கணும் என்பதற்காக அவர் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார், தள்ளப்பட்டு சொல்லிக் கொண்டிருக்கிறார். அந்த ஜீவனுள்ள இயேசுவை சுவாசிக்கிறவர்களுக்கு இந்த எரிக்கோவுக்கு வந்த விடுதலை வரும். இயேசு கிறிஸ்து எரிக்கோவுக்கு போய் சகையுவ கண்ட பொழுது அந்த சகையு பொத்துன்னு மரத்துல இருந்து கீழே வந்துட்டானா இல்லையா? அவர் மேல அவனுக்கு அன்பு ஏற்பட்டது. ஏன் அந்த ஆண்டவராகி இயேசு மேல உங்களுக்கு அன்பு இல்லாம இருக்கு? அந்த ஆண்டவருடைய அன்பை அறிந்து தங்களுடைய வாழ்க்கையில அந்த ஆண்டவருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு வாழ்க்கை மாறி எவ்வளவு நல்லா நடந்துக்கிறவங்க உங்களை சுத்தி இருக்கிறாங்க, நீங்க பாக்குறீங்க. ஆனா உங்க இருந்து இன்னும் மாறாம கடினமா இருக்கிறதுக்கு காரணம் ஆண்டவர் இல்ல, நீங்க தான். இருதயத்தை கடினப்படுத்திக்காதீங்க, இயேசுவை நேசிக்க பாருங்க. அந்த இயேசு ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார், ஒரு நாளும் கைவிட மாட்டார். தன்னுடைய வல்லமையான கரங்கள்னால கடைசி வரையும் பாதுகாப்பார். ஆகாவி என்னென்னவோ முயற்சி பண்ணி பார்த்தா எலியாவை இல்லாம ஆக்குறதுக்கு, ஆனா ஆண்டவர் எலியாவோடு இருந்த, அவனை பல்லவத்துக்கு கொண்டு போன, இறக்காம பல்லவம் போன ரெண்டு மனுஷன்ல ஒருத்தன் எலியா. சரீரப்பிரகாமம் இறக்காம அவன் போனான்னு பாக்கணும். தேவன் உங்களையும் அப்படி பாதுகாப்பான். இறக்காத ஆத்மாவை கொடுத்திருக்கிற தேவன் உங்க ஆத்மா அநியாயத்துக்கு நரகத்துல அழியாதபடி அவர் பரலோகத்துக்கு கொண்டு போவதற்காகத்தான் தன்னுடைய ஒரே குமாரனை அனுப்பின. அவரை விசுவாசித்து அவர்ல அன்பு காட்டி அங்க இருக்கிற நாட்கள்ல அவருக்காக வாழ பாருங்க. அதை விட ஒரு பெரிய கிருபை வேற எதுவும் இருக்காங்க. ஜெபம் பண்ணுவோம். அன்பும் கிருபையும் உள்ள எங்கள் நல்ல தேவனே, இந்த ஓய்வு நாளிலும் நீர்தாமே இந்த ரெண்டு ராஜாக்கள் நூலின் மூலமாக, எலியா எலிசா அவர்களின் வாழ்க்கையின் மூலமாக, எரிகோ நகர பட்டணத்திலே நடந்ததன் மூலமாக எவ்வளவோ காரியங்களை எங்களுக்கு விளக்கி இருக்கிறீர். ஆண்டவரே, நீர் பேசுகிற தேவனாக என்று இருக்கிறீர். உம்முடைய வார்த்தையின் மூலமாக பேசிக் கொண்டிருக்கிறீர். காதிருந்தும் கேட்காதவர்களாக நாம் இருந்து விடாதபடி, இருதயம் இருந்தும் உம்மை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக நாம் இருந்து விடாதபடி, உம்முடைய ஆவியின் மூலமாக எங்களில் செயல்பட்டு நீர் எங்களோடு பேசும், எங்கள் இருதயங்களை மாற்றும். ஆண்டவரே, இன்றும் கூட இந்த கூட்டத்திலே உம்மை அறியாதவர்கள், உம்மை விசுவாசிக்காதவர்கள் இருக்கிறார்கள், அவர்களோடு உம்மை ஆவியின் மூலமாக பேசும். அவர்களுக்கு விடுதலையை கொடும், ஆத்மீக விடுதலையை கொடும். ரட்சிப்பின் அனுபவத்தையும் அதனுடைய சந்தோஷத்தையும் அவர்கள் அடைந்து அனுபவிக்கும்படியாக கிருபை பாராட்டும். ஆண்டவரே, நீர் கிருபையின் தேவனாக இருக்கிறீர். எரிகோவுக்கு நீர் காட்டிய கிருபையை இவர்களுக்கும் காட்டும். இயேசுவின் நாமத்திலே கேட்டு ஜெபிக்கிறோம், ஆமென்.